إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار عباد الله اتقوا الله ألا فقد فاز المتقون கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவை பயந்து வாழுமாறு அல்லாஹுவின் அச்சத்தை எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காரியங்களிலும் கடைபிடிக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் பயத்தை தக்குவாவை உபதேசித்தவனாக நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பாவங்களை மன்னித்தருள்வானாக, அவனுடைய நல்லடியார்களில் நம்மை சேர்த்து அருள் புரிவானாக. இந்த ரமதானை அல்லாஹ் திருப்தி கொள்கின்ற அடிப்படையில் அமைத்துக் கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லா மூமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு தஆலா உதவி செய்வானாக. நம்புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய குறைகளை, குற்றங்களை, தவறுகளை, பிழைகளை அல்லாஹு தஆலா மன்னித்தருள்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, ரமதானுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த ரமதானிலே நாம் செய்ய வேண்டிய அமல்களை பற்றியும் இந்த நல்ல நேரத்திலே நினைவு கூறுவது மிக பொருத்தமாக இருக்கும். அந்த அடிப்படையிலே ரமதானுடைய வணக்க வழிபாடுகளில் மிக மிக முக்கியமான ஒரு வணக்க வழிபாடு, அது கட்டாய கடமையாக இல்லை என்றாலும், அந்த வழிபாடு கட்டாய கடமையாக இல்லை என்றாலும் நம்மை அல்லாஹுவிற்கு மிக மிக அதிகமாக நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய, அல்லாஹுவின் அன்பையும் அருளையும் நமக்கு அதிகம் தேடித்தரக்கூடிய ஒரு வணக்கமாகவும் இருக்கிறது. அதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே இரவு தொழுகை. அல்லாஹுவிற்காக நம்முடைய தூக்கத்தை துறந்து நோன்பு நேரத்திலே, நோன்பு காலங்களிலே, பகலிலே நோன்பிருந்து பசித்திருந்து இரவு நேரத்தில் நாம் அசதியாக இருந்தாலும், இரவு நேரத்தில் நமக்கு தூக்கத்தின் தேவை இருந்தாலும், நமக்கு உடல் ஓய்வின் தேவை இருந்தாலும், அந்த தேவைகளையெல்லாம் அல்லாஹுவிற்காக இந்த ரமதான் மாதத்திலே ஒதுக்கிவிட்டு சிரமத்தோடு, அந்த வருத்தத்தோடு நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த இரவு தொழுகை அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக பதிவு செய்கிறார்கள், மன் காம ரமதான ஈமானம் வஹ்திசாபா, மன் காம ரமதான ஈமானம் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பிஹி. யார் ரமதான் மாதத்திலே இரவு காலங்களில் தொழுவாரோ, நின்று வணங்குவாரோ, மன் காம ரமதான, யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹுலிஸ்லம், மன் காம ரமதான், ரமதானில் யார் நிற்பாரோ, அந்த இரவு தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹுலிஸ்லம் சொல்கிறார்கள், ரமதான் மாதத்தில் இரவு நேரங்களில் நிலையில் நின்று வணங்குவதில் யார் தனது இரவுகளை கழிப்பாரோ. அன்பானவர்களே, இரவு தொழுகைக்கு எப்படி சலாத்துல் லைல் என்று சொல்லப்படுகிறதோ அதுபோன்று கியாமுல் லைல் என்று ஒரு பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இரவு தொழுகைக்கு சலாத்துல் லைல் என்று சொல்லப்படுவதை போல கியாமுல் லைல், இன்று நாம் தொழுகின்ற இந்த தொழுகைக்கு கியாமுல் லைல் என்று சொல்லலாமா? கியாம் என்றால் நிற்பது என்று பொருள். ஒட்டுமொத்த தொழுகையிலே ருக்கு இருக்கிறது, சுஜூத் இருக்கிறது, இன்னும் நிறைய அமல்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த ஒட்டுமொத்த தொழுகைக்கே அல்லாஹுடைய இந்த தீனிலே கியாம் என்று சொல்லப்படுகிறது. கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டாம். ஏன் தெரியுமா? அதிக நேரம் நிலையில் நிற்கின்ற காரணத்தால், அதிக நேரம் அல்லாஹுவிற்கு முன்பு தொழுகையில் நிற்கின்ற காரணத்தால் அந்த தொழுகைக்கு சலாத்துன் என்று சொல்லப்படுகின்ற அந்த தொழுகைக்கு கியாமுன் என்று சொல்லப்படுகிறது. காரணம், நீண்ட நேரம் நிற்கின்ற காரணத்தால். இன்று கண்ணியத்திற்குரியவர்களே, பல இடங்களில் மகரிபு தொழுகையின் அளவிலே தராவி கியாமுல்லைல் தொழுகை நடத்தப்படுகிறது, இஷா தொழுகையின் அளவிலே கியாமுல்லைல் நடத்தப்படுகிறது. ஏதோ செய்தோம் என்ற ஒரு கடமையோ அல்லது அந்த ஒரு பொறுப்போ நீங்குமே தவிர, எந்த ஒரு அமலுக்காக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமதான், யார் ரமதானில் இரவில் நின்று வணங்குவாரோ, நின்று வணங்குவாரோ. மன் காம ரமதான் வார்த்தையை கவனிக்க வேண்டும். ரமதானில் யார் நின்று வணங்குவாரோ, அதாவது அவருடைய இரவின் பெரும் பகுதி, அவருடைய இரவின் பெரும் பகுதி தொழுகையில் கழிய வேண்டும். அந்த தொழுகையிலும் நிலையிலே கழிய வேண்டும், நிற்பதிலே கழிய வேண்டும். ஏன் தெரியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய இந்த இபாதத், தொழுகை என்ற இந்த இபாதத்திலே, சலாத்துன் என்ற இந்த இபாதத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு அம்சமும் ஒரு அடியான் தன்னுடைய உண்மையான எஜமானனாகிய, தன்னுடைய உண்மையான எஜமானனாகிய, தன்னுடைய உண்மையான அரசனாகிய, தனக்கு உண்மையில் உரிமையாளனாகிய அல்லாஹுவிற்கு முன்பு தன்னுடைய உச்சக்கட்ட பணிவை, தன்னுடைய உயர்ந்த பணிவை, பணிவின் எல்லையை வெளிப்படுத்துவதுதான் சலா தொழுகை. யோசித்து பாருங்கள், இபாதத்தும் என்றாலே அக்ஸா காயத்தி ததல்லுல், அல்லாஹுவிற்கு முன்பு பணிந்து விடுவதில், ரப்பு நீ படைத்தவன், நீ உரிமையாளன், நீ அரசன், உனக்கு முன்னால் நான் சரணடைந்து விடுகிறேன், கூனி குறுகி விடுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த தொழுகையிலே நீங்கள் பாருங்கள், கை கட்டி நிற்பது, தலை குனிந்து, பார்வையை தாழ்த்தி, புஜங்களை தாழ்த்தி, அடக்கமாக அமைதியாக, அதற்கு பிறகு ருக்கூ, அதுவும் சாதாரணமான ஒன்றல்ல. வர்க்கஊம் அர்ராகிஈ, தொழுகையினுடைய ஒவ்வொரு அந்த முதல் அம்சத்திற்கு பெயரே ரக்அத்துன், ருக்கு என்பதிலிருந்து வந்த அந்த பதம் ரக்அத்துன். ருக்குவும் சாதாரணமான ஒன்றல்ல. அது அடியான் குனிந்து தனது முதுகு வலிக்க பணிந்து அல்லாஹுவிற்கு முன்பு நிற்கின்ற ஒரு நிலை. அதற்கு பிறகு சுஜூத், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நபியே, நீங்கள் சுஜூது செய்பவர்களோடு நீங்களும் குனிந்து எழுந்து சுஜூது செய்வதை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை சுஜூத் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அடியான் தனது முகத்தை அல்லாஹுவிற்கு முன்னால் தரையிலே வைத்து விடுவது. இன்று நம்முடைய சுஜூத் இருக்கிறது அல்லவா, இந்த சுஜூதிலே அந்த அளவுக்கு பணிவு வருமா என்றால் சொல்ல முடியாது. ஏன், நாம் அழகான டைல்ஸுகளிலே, மார்பிள்களிலே, அதற்கு மேல் பாய்களை போட்டு, இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தால் கார்பெட்டுகளை போட்டு நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் சுஜூது செய்தார்கள் தெரியுமா? அவர்களுடைய மஸ்ஜிதுகள் மண் தரையாக இருக்கும், அந்த மண்ணிலே சுஜூது செய்வார்கள் மன்னர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹலீஃபாக்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள் மண்ணிலே அப்படியே மண்ணாக இருக்கும். அந்த மண்ணிலே வந்து உட்காருவார்கள், அந்த மண்ணிலே நெற்றியை வைத்து சுஜூது செய்வார்கள். அப்போது தெரியும் அந்த பணி. தான் எவ்வளவு பெரிய ஒரு அரசனாக இருந்தாலும் இந்த மண்ணிலிருந்து நான் படைக்கப்பட்டேன், இந்த மண்ணுக்குத்தான் நான் திரும்ப செல்வேன். உமவியா மன்னர்களிலே ஒரு பெரிய மன்னர். மௌத்துடைய நேரத்திலே அவர் தன்னை கட்டிலிருந்து இறக்கி சாதாரணமாக மண்ணிலே படுக்க வைக்க சொல்கிறார். பெரிய மன்னர் உமவியாக்களுடைய மிகப்பெரிய மன்னர். அப்போது சுற்றி இருந்த மந்திரிகள் மற்றவர்கள் எல்லாம் அஞ்சுகிறார்கள். மன்னர் உண்மையில் சொல்கிறாரா, எப்படி என்ன அர்த்தத்தில் சொல்கிறார் என்று பயப்படுகிறார்கள். சொன்னார்கள், சொல்கிறேன் செய்யுங்கள், அல்லாஹ் என்னுடைய இந்த பணிவுக்காக என்னை மன்னிக்கட்டும். நான் ஒரு மன்னனாக அரசனையிலே வாழ்ந்தாலும் நான் மரணிக்கும் பொழுது என்னுடைய ரப்புக்கு அபுதாக அடிமையாக மண்ணிலே தலை வைத்து மரணிக்கிறேன். எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஏன் கலீஃபா உமருல் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கள் மரண நேரத்திலே அவர்களுடைய தலை அவர்களுடைய மகனார் அப்துல்லாஹி இப்னு உமருடைய தொடையிலே இருக்கிறது. கலீஃபா உமர் அவர்கள் மயக்கம் தெளியும் பொழுது விழித்து பார்க்கிறார்கள், தலை தன்னுடைய மகனின் தொடையிலே இருக்கிறது. சொன்னார்கள், எனது தலையை கீழே இறக்கி வை என்று. மகனார், பிரியத்திற்குரிய மகனார் அப்துல்லாஹி இப்னு உமர் சொல்கிறார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, தனது தந்தை தான் இருந்தாலும் அவர்களுடைய அந்தஸ்தோடு பேசுகிறார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, தரையில் இருந்தால் என்ன, என் மடியில் இருந்தால் என்ன, எனக்கு கொஞ்சம் பாக்கியம் கிடைக்கும் அல்லவா. சொன்னார்கள், சொல்கிறேன் எனது தலையை கீழே வை, இந்த தலை இந்த மடியிலே வைப்பதற்கு தகுதியானதல்ல, இந்த தலையை மண்ணிலே வை, அல்லாஹ் இரக்கம் காட்டட்டும் என்று. எப்படியெல்லாம் அந்த பணிவுடையவர்களாக நமது முன்னோர்கள் இருந்தார்கள் யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. அந்த தரையிலே சுஜூது செய்வது என்பது அது அல்லாஹ்விற்கு உச்சக்கட்ட ஒரு பணி. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி எத்தனையோ தொழுகையிலே அந்த நிலைகள் இருந்தாலும், மாற்றமான நிலைகள் இருந்தாலும், இந்த இரவு தொழுகைக்கு கியாம் என்று சொல்லப்படுகிறது. காரணம் என தெரியுமா? இந்த இரவு தொழுகையின் இபாதத்துகளிலே நீண்ட நேரம் அடியான் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க வேண்டும், அந்த வழியை உணர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வசனத்தை ஓதி, இன் துஅத்திபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வஇன் தக்ஃபிர் லஹும், யா அல்லாஹ், நீ இந்த அடியார்களை மன்னித்தால் அவர்கள், நீ இந்த அடியார்களை வேதனை செய்தால் அவர்கள் உன்னுடைய அடிமைகள் தான், நீ இவர்களை மன்னித்தால் நீனோ மிகைத்தவன், ஞானமுள்ளவன், யாரை மன்னிக்க வேண்டும் என்பதை அறிந்தவன் என்ற இந்த வசனம் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மறுமையில் சொல்லக்கூடிய வாசகம் என்று அல்லாஹ் சூரா அல் மாயிதாவுடைய இறுதியிலே சொல்லி காட்டுகிறான். சூரா அல் மாயிதாவை ஆரம்பத்திலிருந்து ஓதி வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவின் தொடக்கத்திலே சூரத்துல் மாயிதாவை ஆரம்பத்திலிருந்து ஓதி வருகிறார்கள். இந்த முடிவு வந்தவுடன் இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் திரும்ப திரும்ப ஓதி கொண்டிருந்தார்கள். பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அதான் சொல்லுகிறவரை பாருங்கள், ஒரே ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப. ஏன், எத்தனையோ நபித்தோழர்களுடைய வரலாற்றுகளிலும் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொடுக்கக்கூடிய வசனங்கள், அவற்றை அவர்கள் கடந்து செல்லும் பொழுது அந்த வசனத்தையே திரும்ப திரும்ப ஓதி அவர்கள் சுபுகை அடைந்திருக்கிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலானுடைய இரவுகளில் மிக முக்கியமான ஒன்று இரவு தொழுகை. அந்த இரவு தொழுகை என்பது இன்று போட்டி போட்டுக்கொண்டு சடங்காக, யார் எந்த மஸ்ஜிதில் எவ்வளவு சீக்கிரமாக முடிக்கிறார்கள், எந்த இரவு வணக்கம் அல்ல, எவ்வளவு நேரம் கால்கெடுக்க நிற்கிறோம் அல்லாஹ்விற்கு முன்பு பணிவாக மன தூய்மையுடன் என்ற அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ரமதானுடைய இரவில் நிற்பாரோ, நின்று வணங்குவாரோ, அதிக நேரம் நின்று வணங்குவாரோ, எப்படி, ஈமானோடு, இந்த தொழுகை எனக்கு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும், இந்த தொழுகை எனக்கு மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நன்மையை தேடித்தரும், மன்னிப்பை தேடித்தரும் என்று ஆதரவோடு அல்லாஹுவின் மீதும் இந்த மார்க்கத்தின் மீதும் நம்பிக்கையோடும் நன்மையை ஆதரவு வைத்தும் யார் வணங்குவாரோ. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும், அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். பல அறிஞர்கள் கூறுவது, அதாவது அவர் வாழ்க்கையிலே செய்த அத்தனை சிறு பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். பெரும்பாவங்களை பொறுத்தவரை தொழுகையிலே இவ்வளவு பணிவோடு நிற்கக்கூடியவர் தன்னுடைய பெரும்பாவங்களை நினைத்து அதற்காக எப்படி பாவ மன்னிப்பு தேடாமல் இருப்பார். தொழுகையின் ஒவ்வொரு அசைவுகளிலும் அல்லாஹ்விடத்திலே நாம் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த அழகிய அறிவுரை, யார் இந்த ரமதானுடைய மாதத்திலே நின்று வணங்குவாரோ, அப்ப அந்த இரவு தொழுகை என்பது அது தொழுகையாக இருக்க வேண்டும். நம்முடைய வசதிக்கு ஏற்ப மார்க்கத்தை மாற்றுவதல்ல. எப்படி, நமக்கு வேலை இருக்கிறது, நமக்கு வழி இருக்கிறது, நமக்கு பொறுப்பு இருக்கிறது, அது இது என்று காரணங்களை சொல்லி நம்முடைய தேவைக்கு ஏற்ப மார்க்கத்தை நாம் வளைக்காமல் மாற்றாமல், அவசியமான நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை இருந்தாலே தவிர, அறவே முடியவில்லை அல்லது சம்பாதிப்பதற்கு அந்த நேரத்தில் உள்ள வேலையை தவிர வேறு வேலையே இல்லை, இப்படிப்பட்ட நிர்பந்தங்கள் இருந்தாலே தவிர, சாதாரணமான தமிழிலே சொல்வார்கள் அல்லவா சால் சாப் என்று, அற்பமான காரணங்களை கூறி, கற்பனையான காரணங்களை கூறி இந்த இரவு தொழுகையில் நாம் பலவீனப்படாமல், நம்மை பலவீனப்படுத்திக் கொள்ளாமல் மன உறுதியோடு இந்த இரவு தொழுகையை அணுக வேண்டும். அன்பானவர்களே, நாம் எப்போது இரவு தொழுகிறோம்? இந்த ரமதானுடைய மாதத்தில் தான். நம்முடைய முன்னோர்களோ இந்த இரவு தொழுகை வாழ்நாளெல்லாம் தொழுது கொண்டிருந்தார்கள், வாழ்நாளெல்லாம் அவர்கள் கியாமுல்லைல் செய்து கொண்டிருந்தார்கள். நாமும் நமக்கு கிடைக்கும், நம்மிலே பெரும்பாலானவர்களுக்கு கிடைக்கின்ற இந்த பாக்கியம் ரமதானில் மட்டும்தான் கிடைக்கிறது. இந்த ரமதானையும் அற்பமான அளவை கொண்டு நாம் போதுமாக்கிக் கொண்டால், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நம்மளை விட பெரிய நஷ்டவாளிகள் யார் இருக்க முடியும்? அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்பது துன்யாவை யாராவது குறைவாக கேட்கிறோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்ததை போன்று நம்மிலே யாராவது துவா செய்பவர்கள் இருக்கிறார்களா சொல்லுங்கள். யா அல்லாஹ், இன்று ஒரு நாளைக்கு எனக்கு உணவு கொடு, நான் நன்றி செலுத்துகிறேன். நாளை என்னை பட்டினியாக போடு, நாளை என்னை பட்டினியாக போடு, நான் உன்னிடத்திலே அழுது துவா கேட்கிறேன், உன்னிடத்திலே மன்றாடுகிறேன். இப்படி நம்மில யாராவது துவா செய்பவர்கள் இருக்கிறார்களா சொல்லுங்கள். அல்லாஹ்விடத்திலே துன்யாவை கேட்பதென்றால் நம்முடைய தகுதிக்கு மீறி கேட்கிறோம். அந்த செல்வம் நமக்கு நல்லதா கெட்டதா என்றே தெரியாது. செல்வம் வந்தால் அதோடு சேர்ந்து செருக்கும் வந்துவிட்டால், அதோடு சேர்ந்து பெருமையும் வந்துவிட்டால், அந்த செல்வமே நரகத்திற்கு போதுமான ஒரு காரணமாகிவிடுமே என்றெல்லாம் பயப்படாமல் துன்யாவை கேட்கும் போது மட்டும் ஒரு அரசனுடைய வாழ்க்கையை கேட்கிறோம் இல்லையா சொல்லுங்க. நம்மிலே ஒவ்வொருவருக்கும் இப்போது ஒரு துவா அல்லாஹ் கொடுக்க போகிறார், அந்த துவா கண்டிப்பாக கபூலாகும் என்று இருந்தால் நம்மிலே பெரும்பாலானவர்கள் யா அல்லாஹ் துன்யாலேயே பெரிய பணக்காரனா என்ன ஆக்கிடும், முடிந்தா இந்த நாட்டுக்கே அரசனாக்கிடும். அன்பானவர்களே, இப்படி உலகம் என்று வந்தால் அதிகத்தை கேட்கிறோம், அளவில்லாமல் தேடுகிறோம். ஆனால் மறுமை என்று வந்துவிட்டால், அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயம் என்று வந்துவிட்டால், அதிலும் குறிப்பாக எங்கே நமக்கு உடல் நோகுகிறதோ, எங்கே நமக்கு உடல் வலிக்கிறதோ, எங்கே நாம் நமது இன்பத்தை தொலைக்க வேண்டியது இருக்கிறதோ, எங்கே நாம் நமது இன்பத்தை தொலைக்க வேண்டியது இருக்கிறதோ, அன்பானவர்களே, அங்கே சைலண்டாக அல்லாஹ்வை மறந்து விடுகிறோம். அல்லாஹ் மன்னிப்பானாக. தத்ஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஅ யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வதமஅ. மூமின்களுடைய ரெகுலர் லைஃபாக அல்லாஹ் சொல்கிறான். அவர்களது விழாக்கள் படுக்கைகளை விட்டு விலகி இருக்கும், தங்களது ரப்பை பயத்தோடும் ஆசையோடும் வணங்கிக் கொண்டு அழைத்துக் கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். ஒபில் அஸ்ஹாரிஹும் இஸ்தக்ஃபிரூன், சஹர் நேரத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். கவனியுங்கள், சஹர் நேரத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். நாம் என்ன இந்த ஆயத்தை விளங்கி வைத்திருக்கிறோம்? சஹர் நேரத்தில் எந்திரிச்சு தொழுகணும் அப்படின்னு விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனா இந்த வசனத்திற்கு நம்முடைய முன்னோர்கள் எப்படி விளங்கி வைத்திருந்தார்கள் என்றால், கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன். நம்முடைய சஹாபாக்கள் சலஃபுகள் தாபிஈன்கள் இஷா தொழுகைக்கு பிறகு படுக்கைக்கு சென்று விடுவார்கள். இஷா தொழுகைக்கு பிறகு படுக்கைக்கு சென்று விடுவார்கள். இங்கே ஒரு விஷயத்தை நினைவு கூறுகிறேன். ஒரு சிறந்த பேச்சாளர் ஒருவர் பேசும்போது அழகாக சொன்னார், சஹாபாக்கள் தூங்கிவிட்டு தொழுகைக்காக எழுகின்ற நேரத்தில் தான் நாம் படுக்கைக்கே செல்கிறோம். எப்படி நம்முடைய கேவலமான நிலை எப்படி இருக்கிறது? அவர்கள் தூங்கி விட்டு தொழுகைக்காக எழுந்தார்கள் அல்லவா, அந்த நேரத்தில் தான் நாம் படுக்கைக்கே செல்கிறோம். இப்போது பாருங்கள், ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், நபித்தோழர்கள் தாபிஈன்கள் இஷா தொழுகைக்கு பிறகு உடனடியாக தூங்கி விடுவார்கள். ஒரு 8 மணி 8:30 இஷா தொழுகிறார்கள் என்றால் அதுக்கு முன்னாடியே இரவு உணவை முடித்திருப்பார்கள். அதுக்கு பிறகு குடும்பத்தார்களிடத்தில் ஏதாவது அவசியமான பேச்சு இருந்தால் பேசிவிட்டு அவர்கள் தூங்கிவிட்டார்கள் என்றால், முன்தசஃபுல்லை, இரவனுடைய அந்த நடுப்பகுதி 12:30 மணி 12 மணி அல்லது 11:30 11 அந்த குளிர்காலம் வெயில் காலத்துக்கு தந்தவர், அப்போது அவர்கள் எழுந்து விடுவார்கள். இரவில் 1/3 தூங்கினார்கள், பிறகு நடு இரவிலே தொழுகையில் நின்று குர்ஆனை ஓத ஆரம்பிப்பவர்கள் சஹர் நேரம் வந்தவுடன் தொழுகையை முடித்துவிட்டு இஸ்திக்ஃபாரிலே இருப்பார்கள். இதை அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நபித்தோழர்களுடைய வழிபாடாக அன்றாட வழக்கமாக இருந்தது. இன்று நம்மால் ரமதானிலே கூட அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் நாம் திகைக்கிறோம். நாம் அதற்காக பெரிய ஒரு சிரமத்தை உணர்கிறோமே. ஏன், சொர்க்கத்தினுடைய ஆசை குறைந்து விட்டதா, அல்லது இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக இருக்க போகிறோம் என்ற நினைப்பில் இருக்கிறோமா? நினைத்து பாருங்கள். ஏன், இந்த கஷ்டங்களுக்கு அல்லாஹ் நமக்கு நன்மையை கொடுக்க மாட்டானா? இந்த சிரமத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அவனுடைய ரஹமத்துகளை பரக்கத்துகளை கொடுக்க மாட்டானா? அல்லாஹ்வுக்காக நாம் இதை இந்த ஒரு சிரமத்தை கூட எடுக்கவில்லை என்றால் நாம் என்ன நன்மைகளை மறுமைக்காக சேர்த்து செல்லப் போகிறோம்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவு தொழுகைக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆகவேதான் அவர்களுக்கு பிறகு ஹலீஃபா உமர் அல் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் இந்த தொழுகையை மஸ்ஜிதிலே நிறைவேற்றும்படி அந்த வழக்கத்தை உண்டாக்கி ஆண்களுக்கு என்று ஒரு இமாமை நிர்ணயித்து ஆண்களுக்கு தொழுகை நடத்த வைத்தார்கள். பிறகு பெண்களுக்காக, பெண்களின் கூட்டம் அதிகமாக இருந்ததால் பெண்களுக்கென்று ஒரு சஹாபியை நிர்ணயித்து அவர்களுக்கு தொழுகை நடத்தும்படி கட்டளையிட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகவே இந்த இரவு தொழுகையிலே நாம் அதிகம் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை ஆதரவு வைத்தவர்களாக, அதுவும் சடங்குக்காக இல்லாமல், ஏதோ சம்பிரதாயத்துக்காக இல்லாமல், நானும் தொழுதேன் என்று சொல்லிக் கொள்வதற்காக இல்லாமல், அந்த இரவு தொழுகையை முடிந்த அளவு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் எப்படி நிறைவேற்றப்பட்டதோ அதற்கு கொஞ்சம் நெருக்கமாக அந்த ஒரு உணர்வை புரிகின்ற அளவிலே நம்முடைய இரவு தொழுகை அமைய வேண்டும். இன்று பார்க்கிறோம், இந்த இரவு தொழுகையிலே முஸ்லிம்கள் செய்த அலட்சியம், இரவு தொழுகையிலே முஸ்லிம்கள் செய்த விளையாட்டு, பல இடங்களிலே இந்த கண்ணியமான மாதத்தின் இந்த புனிதமான தொழுகையை விளையாட்டாகவே ஆக்கிவிட்டார்கள். கேலி கிண்டலாக, சிரிப்பாகவே ஆக்கிவிட்டார்கள். ஒவ்வொரு மஸ்ஜிதிலும், எங்களது மஸ்ஜிதிலே பாருங்கள் எவ்வளவு சிறப்பாக சீக்கிரமாக தொழ வைக்கிறோம். சிறப்பு என்றால் என்ன அர்த்தம்? நாங்கள் எவ்வளவு சிறப்பாக, அதாவது சீக்கிரமாக தொழ வைத்து முடிக்கிறோம். எங்களது மஸ்ஜிதுக்கு வாருங்கள், 20 ரக்காத்துகளை 8 ரக்காத்துகளை நாங்கள் 20 நிமிடங்களிலே 25 நிமிடங்களிலே அதை அவர்கள் செல்போனிலே போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து பலருக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, ஏன் சில ஊர்களிலே அதை டிவியிலேயே ஒளிபரப்பக்கூடிய அளவுக்கு தொழுகையை கேவலப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எதை எந்த தொழுகையை பார்த்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, தில்க ஸலாத்துல் முனாஃபிக், ருகூஐயும் சுஜூதையும் சரியாக நிறைவேற்றாமல் தொழக்கூடியவனை பார்த்து முனாஃபிக்குடைய தொழுகை என்று சொன்னார்கள். இப்படி தொழுது ஒரு மனிதனை பார்த்து சொன்னார்கள், அவசர அவசரமாக தொழுதுவனை பார்த்து சொன்னார்கள், சகோதரனே, இதே நிலையிலே உனது தொழுகை அமைந்து நீ மரணித்தால் உன்னுடைய மரணம் அந்த மார்க்கத்தில் இருக்காது. எந்த மார்க்கத்தில்? அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்தானோ உருவாக்கினானோ குஃப்ரிலே கொண்டு போய் விட்டுவிடும். அன்பானவர்களே, நிஃபாக் நயவஞ்சகத்தனத்திலே கொண்டு போய் விட்டுவிடும். அமைதியாக நீங்கள் குறைவாக ஓதுங்கள், ஆனால் ருக்கு சுஜூத் அந்த இரண்டுக்கும் இடையில் உள்ள அந்த நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், அமைதியாக வேண்டும். எழுச்சிதால் தொழுகையினுடைய அம்சங்களிலே மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் சில நேரங்களில் ஓதக்கூடிய அளவை குறைத்தாலும் அந்த ஓதக்கூடிய விஷயம் தெளிவாக புரியப்பட வேண்டும். வரத்திலில் குர்ஆன தர்தீலா, இரவு தொழுகையின் நோக்கங்களில் ஒன்று என்ன? குர்ஆனை ஓதுவது. ஃபக்ரவு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆனிலே உங்களுக்கு முடிந்ததை ஓதுங்கள், ஆனால் திருத்தமாக தெளிவாக ஓதுங்கள். சில இமாம்கள் ஓதுவதை பார்க்கிறோம், அவர்கள் அல்ஹம்து ஆரம்பித்தார்கள் என்றால் கடைசி மூச்சின் பகுதி இருக்கின்ற வரை ஓதி முடித்து விடுவார்கள். என்ன ஓதினார்கள் என்று அவர்களுக்கே விளங்காது. அவர்கள் எந்த இடத்திலே என்ன ஓதுகிறார்கள் என்று குர்ஆனை மனப்பாடம் செய்த ஹாஃபிதுகள் பின்னால் நின்றால் கூட அவர்களுக்கு புரியாது. என்ன தொழுகை இது? அவரை கேட்டால் அவர் என்ன சொல்கிறார் என்றால், முத்தவல்லி இப்படித்தான் முடிக்க சொன்னார், மக்கள் இப்படித்தான் ஓதுவதை விரும்புகிறார்கள். மக்கள் விரும்பவில்லை என்றால் இப்படி ஓதி முடிச்ச உடனேயே அந்த இமாம காதை பிடிச்சி தூக்கி, ஏயா இமாம் இப்படி ஓதுன, ஒழுங்கா ஓத வேண்டியதுன்னு கேட்பாங்களா இல்லையா? தொழுத எல்லாரும் பின்னாடி அமைதியாக இருக்கிறார்கள், அடுத்த ரக்காத்துக்கு அவருக்கு பின்னாடி தக்பீர் கட்டுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? எல்லாம் சேர்ந்து கூட்டு களவாணிகள், எல்லாம் சேர்ந்து எல்லாம் திருடர்கள். இமாமும் திருடன், பின்னால் தொழக்கூடிய மக்களும் திருடர்கள். இமாமும் குற்றவாளி, அந்த பள்ளியின் நிர்வாகியும் குற்றவாளி, தொழுகின்ற மக்களும் குற்றவாளி, எல்லாம் குற்றத்திலே பங்கு கொள்ளக்கூடியவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய வணக்க வழிபாடு அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய வணக்க வழிபாடு அல்லாஹுவை அதிருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. இங்கே ஒரு விஷயத்தை கவனியுங்கள், அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. நம்முடைய வணக்க வழிபாடுகளுக்கும் நபித்தோழர்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிய வேண்டும். அவர்களால் முடிந்தது நம்மால் ஏன் முடியவில்லை? கேள்வியா இல்லையா? இன்று எத்தனையோ வீரர்களை பார்க்கிறீர்கள், பெரிய பெரிய விளையாட்டு வீரர்களை பார்க்கிறீர்கள், அவர்களால் முடிந்தது நமக்கு முடியவில்லை. என்ன காரணம்? ஒன்று, அவர்களுக்குரிய பயிற்சி, அவர்களுக்குரிய மன உறுதி. இன்னொரு விஷயத்தை பாருங்கள், இங்கே இபாதத்துகளின் விஷயத்திலே அந்த நபித்தோழர்களால் அந்த தாபிஈன்களால் சாத்தியமானது நம்மால் சாத்தியமாகவில்லையே, நமக்கு அது முடியவில்லையே, என்ன காரணமாக இருக்கும் என்றால், நாம் என்ன திட்டம் வைத்திருக்கிறோம் தெரியுமா? நாம் என்ன முடிவு பண்ணி வைத்திருக்கிறோம் தெரியுமா? யா அல்லாஹ், நான் எதையும் செய்வேன் என் விருப்பத்துக்கு, நீ அதை ஏத்துக்கணும். நான் எதையும் என் விருப்பத்துக்கு செய்வேன், நீ அதை ஏத்துக்கணும், எனக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும். இபாதத்துகளை நாம் விரும்புகின்ற அடிப்படையில் செய்துவிட்டு அல்லாஹ்வின் விருப்பத்தை எதிர்பார்க்கிறோம். அந்த நபித்தோழர்கள் இபாதத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் செய்துவிட்டு அல்லாஹுவை பயந்தார்கள் அல்லாஹுவின் தண்டனையை. வல்லதீன யுதூன மா அதௌ வ குலூபுஹும் வஜ்லத், அந்த நல்லவர்கள் யார் தெரியுமா?
அவர்கள் செய்கின்ற இபாதத்துகளை செய்வார்கள் அல்லாஹ்வுடைய பயத்தோடு. இந்த வசனம் இறக்கப்பட்டவுடன் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா குர்ஆனிலே ரசூலுல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேள்விகளை கேட்டு தெரிந்தவர்கள். யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் இப்படி சொல்கிறானே, செய்வதை செய்வார்கள் பயத்தோடு என்று, இது இந்த பாவங்களை செய்பவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறானா? இப்படி அவர்கள் செய்வதை செய்வார்கள் அல்லாஹ்வுடைய பயத்தோடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவங்கள் செய்துவிட்டு அல்லாஹ்வை பயப்படுகிறவர்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறானா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை ஆயிஷா, இவர்கள் யார் தெரியுமா, இபாதத்துகளை செய்வார்கள் அல்லாஹ்வுடைய பயத்தோடு. இந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா நிராகரிக்கப்படுகிறதா, அல்லாஹ்வின் பொருத்தத்திற்கு ஏற்ப நான் வணங்குகிறேனா, நல்ல இஹ்லாஸோடு வணங்குகிறேனா, இல்லை முகஸ்துதி கலக்கிறதா என்று பயப்படக்கூடியவர்களை அல்லாஹ் புகழ்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்தவுடன் அஸ்தகுஃபிருல்லாஹ் என்று சொன்னார்கள். தொழுது முடித்தவுடன் என்ன சொன்னார்கள், அஸ்தகுஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. ஏன் அவ்வளவு அழகாக நிதானமாக சரியாக தூய்மையாக அல்லாஹ்வுடைய அன்போடு பயத்தோடு தொழுதுவிட்டு, யா அல்லாஹ் நீ விரும்பக்கூடிய விதத்தில் நான் தொழுதேனா என்று தெரியாது, என்னுடைய இந்த தொழுகையை மன்னித்துக் கொள், பாவத்தை அல்ல. நாம் இப்படி பாவத்திற்கே மன்னிப்பு தேடாமல் இருக்கிறோம். அவர்கள் தொழுத தொழுகைக்கு மன்னிப்பு தேடினார்கள். இந்த தொழுகை அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு ஏற்ப நிகழ்ந்ததா, இல்லை இதிலே நான் குறைவு செய்து அல்லாஹ்வை அதிருப்திப்படுத்தி விட்டேனா என்று. அவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா, அவர்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்திலே அல்லாஹ் எப்படி இபாதத்து செய்ய வேண்டும் என்று விரும்பினானோ அந்த நிலையை எட்டுவதற்கு முயற்சி 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 செய்து விட்டு அதற்கு பிறகு பயந்தார்கள், யா அல்லாஹ் இந்த இபாதத்தை நீ ஏற்றுக்கொள், நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், உன்னை வணங்க வேண்டிய முறையிலே வணங்கவில்லை என்று பயந்தார்கள். அவர்கள் இபாதத்திற்குள் வரும் பொழுது, கவனியுங்கள், அவர்கள் இபாதத்திற்குள் வரும் பொழுது அல்லாஹ் விரும்புகின்ற விதத்தில் இந்த இபாதத்தை செய்ய வேண்டும் என்ற ஆவலோடு உறுதியோடு கொள்கையோடு என்ற மன பலத்தோடு வந்தார்கள். அதனால் அவர்களால் நிற்க முடிந்தது. அவர்கள் ஒரு இபாதத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது, ஒரு இபாதத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்தி எனக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்ற அந்த கொள்கையோடு வந்தார்கள். மன்னர் ஹாரூன் ரஷீத் தெரியுமல்லவா, எவ்வளவு பெரிய மன்னர், பெரிய மன்னர். பலமுறை நாம் சொல்லி இருக்கிறோம், பாக்தாதிலிருந்து அவர் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார். அவரிடத்திலே வசதியான குதிரைகள் இருந்தன, என்ன வேண்டுமானாலும் வாகனங்களை, அந்த காலத்தில் இருந்த வாகனங்களில் மிக வாகனங்களை அவர்களால் உருவாக்கி இருக்க முடியும். அப்படி இருந்தும் அத்தனை வாகன வசதிகள் இருந்தும் 30 முறை கால்நடையாக ஹஜ்ஜுக்கு வந்தார். பாக்தாதில் இருந்து கால்நடையாக ஹஜ்ஜுக்கு வந்தார். ஏன், என்னுடைய இந்த வழி அல்லாஹ்வுடைய பாதையிலே எனக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடித்தராதா என்ற பயம். யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய அன்பை அடைய வேண்டும் என்பதற்காக இபாதத்திற்குள் வந்தார்கள், அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்க வேண்டும் என்ற முயற்சியில் இபாதத்திற்கு வந்தார்கள். அந்த இபாதத்தை அல்லாஹ் திருப்திப்படுகின்ற வழியில் செய்ய வேண்டும் என்பதற்கு முழு முயற்சியை மேற்கொண்டார்கள். நாம் எப்படி தெரியுமா, இபாதத்திற்குள் வரும் பொழுதே வணக்க வழிபாடுகளை நெருங்கும் போது நான் விரும்புகிறபடி நான் தொழுவேன், நான் விரும்புகிறபடி இமாம் தொழுவைக்கும். எப்படி இமாம்லயே பெஸ்ட் இமாம் யாரு, யாரு எவ்வளவு சீக்கிரமா முடிக்கிறாரோ, அதுக்கு ஹதீஸ்னா இவங்களுக்கு நஃப்ஸுக்கு தேவையான ஹதீஸ்னா எடுத்து வச்சிருப்பாங்க. எப்படி இவங்களுடைய மன விருப்பத்துக்கு தேவையான ஹதீஸ்னா எடுத்து வச்சிருப்பாங்க. என்ன இமாம் உங்களுக்கு வியவஸ்தை இல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களா இல்லையா, நீங்க தொழுக வச்சா மக்களுக்கு லேசா தொழுக வைங்க, பின்னாடி வந்து வயசானவங்க இருப்பாங்க நோயாளி இருப்பாங்க அப்படின்னு ஹதீஸை எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த ஹதீஸை எங்க சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த சூழ்நிலையில சொன்னாங்க, யாருக்கு சொன்னாங்க, எந்த தொழுகைக்கு சொன்னாங்க, அதெல்லாம் தூக்கி வச்சிட வேண்டியது. எடுத்துட்டு வருவார், முஆதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆதே மக்களை நீ குழப்பத்தில் ஆக்கி விடுவாயா என்று முஆதை கண்டித்தார்களா, உங்களுக்கு தெரியாதா அது, நீங்க இப்படி தொழுக வைக்கிறீங்களே. எப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதுக்கு, முஆது ரழியல்லாஹு அன்ஹு எல்லா நாள்லையும்
எப்படி
எல்லா நாட்கள்லையும் இஷா தொழுகையில சூரத்துல் பக்ரா ஓத ஆரம்பிச்சிட்டார்.
எப்படி
இஷா தொழு முஆது ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ரசூலுல்லாஹோட இஷா தொழுதுருவாங்க. அதுக்கப்புறமா தன்னுடைய கூட்டத்தார்கள் இருந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கு இஷா தொழுக வைப்பாங்க. முஆது வர்ற வரைக்கும் யாரும் தொழுக மாட்டாங்க. ஏன்னா முஆது தான் அங்க பெரிய காரி, ரசூலுல்லா இடத்துல இல்மை படித்த பெரிய சஹாபி. அவர் தொழுக வைக்கணும்னு உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா அவரா அவரும் அங்க வந்த உடனே தக்பீர் கட்டி அவர் பாட்டுக்கு சூரத்துல் பக்கராவை இஷால முடிச்சிருவார். அப்ப சொன்னாங்க ரசூலுல்லா இஸ்லா அலிசல்லம், முஆதே மக்களை குழப்பத்தில் ஆக்கி விடுவாயா, இஷாவுக்கு என்று ஒரு அளவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்ணயித்தார்கள், அந்த அளவில் நீ ஓது என்று வழிகாட்டினார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் சில நாட்கள் இந்த மாதத்தில் நமக்கு மீதம் இருக்கின்றன. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் நாம் முயற்சி செய்ய வேண்டும், துவா கேட்க வேண்டும். என்னுடைய வணக்க வழிபாடு அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்திலே அமைய வேண்டும் என்று அதற்காக நம்முடைய சிரமங்களை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த சிரமத்திற்கு கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலே இம்மையிலும் மறுமையிலும் நற்கூலி கிடைக்கும் என்ற ஆதரவு வைக்க வேண்டும். கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நல்ல ஆதரவை வீணாக்க மாட்டான். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு هو الغفور الرحيم.